நீங்கள் SPS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sps.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம்.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைப்பவர்
சங்கர் ஜெயபாண்டியன். இந்த மாதம் நாம் கேட்கவிருக்கும் சிறுகதை ஃபியூரியஸ் ஃபிக்ஷன் என்ற அமைப்பு நடத்தும் சிறுகதை போட்டியிலிருந்து சென்ற ஆண்டு பிப்ரவரி மாதம் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதை, அ ஸ்மால் ப்ரைஸ் டு பே பை ரோஸ்லின் கிகேரி. ரோஸ்லின் கிகேரி அவர்களால் எழுதப்பட்ட கதை. கதை சுருக்கம்: என்னை இங்கு யாரும் அறிய மாட்டார்கள். எனக்கு முன்னால் நுழைந்த மனிதனைப் போல நான் உற்சாகமாக காட்டிக்கொள்ள வேண்டியதில்லை. கதவு திறந்து அவரை உள்விளங்கி மீண்டும் சுவருடன் ஒன்றிணைந்தது. நான் உள்ளே வரும் நேரத்தில் அவர் வரவேற்பாளரால் அழைத்துச் செல்லப்பட்டிருந்தார். நான் என்ன தேர்வு செய்யப் போகிறேன் என்பது ஏற்கனவே எனக்கு தெரிந்தாலும் மெனுவை பார்த்தேன். முதன் முதலில் இங்கு வந்தபோது நான் குழந்தை பருவ அனுபவத்தை வாங்கினேன். அப்போது நான் முழு நேரமும் அழுது கொண்டே இருந்தேன் என்பது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. பிறகு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப சில நாட்கள் ஆனது. வரவேற்பாளர் திரும்பி வந்தார். வணக்கம் செல்வி மரியா, இன்று நீங்கள் எந்த சேவையை பெற விரும்புகிறீர்கள் எனக் கேட்டார். இன்று 15 நிமிடங்கள் அணைத்துக் கொள்கிறேன். நன்றி. கட்டண செலுத்தியை தொட்டவுடன் திரை பட்டன $500 எடுத்துக்கொண்டதை காட்டியது. அந்த வரவேற்பாளர், நீங்கள் விரும்புவது ஒரு ஆணா பெண்ணா என்றார். அந்த அறையில் இன்று யார் இருக்கிறார்கள் எனக் கேட்டேன். மிஸ் ஜெயின் மற்றும் மிஸ்டர் ப்ரூஸ் இன்று அரவணைப்பு அறையில் பணிபுரிகிறார்கள் மேடம். மிஸ்டர் ப்ரூஸ் அவர் பெரிய கைகளை உடையவர். இருப்பினும் நான் விரும்பும் சிறந்த அரவணைப்புகளை அவர் கொடுப்பதில்லை. அவர் பொதுவாக கைகளை பற்றி கொள்ளுதல் மற்றும் முகத்தோடு முகம் வைத்துக் கொள்ளுதல் ஆகியவற்றில் சிறந்த சேவை செய்கிறார். ஆனால் இன்று நான் விரும்புவது அரவணைப்பு தான். ஆகவே நான் மிஸ் ஜேன் அவர்களை தேர்வு செய்தேன். நான் எனக்கு முன் உள் நுழைந்த மனிதரை கடந்து சென்றேன். அப்போது அவர் கண்கள் மூடப்பட்டிருந்ததை கவனித்தேன். ஒரு பெண் உதவியாளர் அவருடைய ஒரு கையை தனது கையால் தடவி கொடுத்து மற்றொரு கையால் அவருடைய தோள்பட்டையை தட்டி கொடுத்து கொண்டிருந்தார். பார்வைக்கு அவர் ஒரு தடகள விளையாட்டு வீரரைப் போல தெரிகிறார். அவர் இங்கே இருப்பதில் ஒன்றும் ஆச்சரியமில்லை. 2030களிலிருந்து போட்டி விளையாட்டுகளில் மனிதநேயம் சற்றும் இல்லாமல் போய்விட்டது. வெற்றி பெறுவது ஒன்று மட்டுமே குறிக்கோள். மிஸ் ஜேன் என்னை உள்ளே வரவேற்று, நான் இந்த சேவைகளை எப்படி பெற விரும்புகிறேன், உட்கார்ந்தா அல்லது நின்று கொண்டா என்று கேட்டார். நான் நிற்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். அவள் டைமரை ஆன் செய்து என்னை அரவணைத்தாள். ஆனால் என் மனம் ஓய்வடையவில்லை. நான் கடைசியாக இங்கு வந்து 4 நாட்கள் ஆகின்றன. நான் எனது குடியிருப்பிலேயே வேலை செய்கிறேன். எந்தவிதமான மனித தொடர்பும் இல்லாத 4 நாட்கள் அவை. பேசுவதற்கு கூட திடீரென எனக்கு ஒரு விக்கல் வந்தது. ஜேன் அவள் இதற்கு முன்பு செய்யாத ஒன்றை அப்பொழுது செய்தாள். அவள் கையை என் தலையின் பின்புறம் வைத்து, இது எல்லாம் சரியாகிவிடும் மரியா, எல்லாம் சரியாகிவிடும் என்றாள். நான் ஆழமான ஒரு பெருமூச்சை எடுத்தேன். அவள் தந்த அரவணைப்பை அணு அணுவாய் அனுபவித்தேன். என் 15 நிமிட சேவை நிறைவு பெற்று நான் வெளியேறும் போது எனக்கு முன் வந்த அந்த விளையாட்டு வீரனை நேருக்கு நேர் பார்க்க வேண்டாம் என்று முயற்சி செய்தேன். ஆனால் அவர் சரியாக நான் வெளியேறும் அந்த நேரத்தில் கண்களை திறந்தார். எங்கள் இருவருடைய பார்வையும் ஒன்றாய் பிணைந்தது. நாங்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கிறோம். நான் என்ன நினைக்கிறேன் என்பதை அவர் நினைத்து கொண்டிருக்கலாம். நாங்கள் இருவரும் மனித தொடர்புக்காக மிகவும் ஏங்கியிருக்கிறோம். நாங்கள் இங்கு வந்து அதற்கு பணம் செலுத்துகிறோம். இதற்கு பணம் செலவழிக்காமல் பதிலாக ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கலாம். ஒருவர் கையை மற்றொருவர் பற்றி கொள்ளலாம். ஒருவருக்கொருவர் ஆறுதல் வார்த்தைகள் கூறலாம். ஒருவரையொருவர் அரவணைத்துக் கொள்ளலாம். ஒருவர் துவண்டு போகும்போது மற்றொருவர் தட்டி கொடுக்கலாம். ஆனால் இந்த எண்ணங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு எனக்குள் மகிழ்ச்சியையும் கிளர்ச்சியையும் ஏற்படுத்துகின்றனவோ அதே அளவு அச்சத்தையும் இனம் புரியாத ஒரு பயத்தையும் ஏற்படுத்துகிறது. அதனால் நான் நடந்து கொண்டே என் கண்களை அவரிடமிருந்து விலக்கிக் கொண்டேன். ஜேன் பொத்தானை அழுத்த தானியங்கி கதவு திறந்து ஒரு அன்பான தானியங்கி குரல் எனக்கு விடை கொடுத்தது. டச் கஃபேவுக்கு வருகை தந்ததற்கு மிக்க நன்றி. விரைவில் உங்களை மீண்டும் காண அவளுடன் காத்திருக்கிறோம். கதையை ஒரு முறை வாசித்தவுடன் நமக்கு வரும் முதல் எண்ணம், இந்த கதை எதிர்காலத்தில் அல்லது மாற்று யதார்த்த ஆல்டர்னேட் ரியாலிட்டி உலகத்தில் நிகழ்கிறது என்பதுதான். ஆனாலும் இந்த கதை நமது நிகழ்கால டிஜிட்டல் யுகத்துடன் மிகவும் தொடர்புடையதாக நம்மை உணர வைக்கிறது. இந்த கதையின் முதல் வரியில் நம் கதை சொல்லி என்னை இங்கு யாரும் அறிய மாட்டார்கள் என்று கூறினாலும் வரவேற்பாளர் வந்தவுடன் வணக்கம் செல்வி மரியா என்று அழைக்கிறார். ஒருவரின் பெயரை அறிந்து அப்பெயரை சொல்லி அழைப்பதால் மட்டுமே ஒருவரை நாம் அறிந்ததாக பொருள் இல்லை என்பதை இந்த வரிகள் உணர்த்துகின்றன. மேலும் தற்போதைய வாடிக்கையாளர் சேவை நிலையை மட்டுமல்லாமல் தினந்தோறும் நாம் சந்திக்கும் நமது சக ஊழியர்களும் நண்பர்களும் சற்றும் அக்கறையில்லாமல் நம் பெயரை சொல்லி நடந்து கொண்டே எப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்பதையும் நினைவுறுத்துகிறது. மனித உறவுகளும் மனித தொடர்பும் அற்றுப்போய் ஒரு சமூகம் அனைத்தையுமே ஏதோ ஒரு விலை கொடுத்து வாங்கிவிட முடியும் என்று உறுதியாக நம்பத் தொடங்கிவிட்டது. ஒரு தாயின் அரவணைப்பு, தந்தையுடனான உரையாடல், நண்பனுடன் இருக்கும் ஒரு அந்தரங்க பகிர்வு, கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் தரும் ஆத்மார்த்த துணை, பிள்ளைகளின் ஸ்பரிசம் என வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக உன்னதமான இன்பங்களுக்கு நம்மை தகுதிப்படுத்தி கொள்ளாமல் அவற்றை ஒரு வணிகமாக நம்மை வெறும் நுகர்வோனாக சித்தரிக்கும் ஒரு கற்பனை கதை இது. உறவுகளுக்கு ஏங்கிய போதும் தனக்கு தற்காலிகமாக பரிச்சயமாகியிருக்கும் தனிமையை தான் இழக்க நேரிடும் என்ற அச்சத்தில் மனித உறவுகளை நிராகரிப்போரின் பிரதிநிதி இந்த கதையின் நாயகி. தி. ஜானகிராமன் அவர்கள் 1966 எழுதிய அம்மா வந்தாள் என்ற நாவலை இன்று நாம் வாசித்தால் அது காலாவதியான ஒரு நாவல் என்று நமக்கு தோன்றலாம். காரணம், அந்த நாவலின் கதைக்களம் நாம் இன்று தொடர்பு படுத்தி கொள்ள முடியாதபடி இருக்கலாம். வேத பாடசாலை சென்று வேதம் படிக்கும் அப்பு இன்று நாம் பார்த்தறியாதவன். 7 வயது மகனை குருகுலம் கொண்டு சென்று விடும் நடுத்தர வர்க்க பிராமணன் தண்டபாணி இன்று நாம் சிந்தனைக்கும் அப்பாற்பட்டவன். ஆனாலும் நாவலின் முன்னுரையில் எழுத்தாளர் சுகுமாரன் கூறுகிறார், அகண்ட காவிரி, பிரம்மாண்டமான கடல், அடர்ந்த கானகம், இவை காலம் கடந்தவை. அப்படித்தான் எனக்கு அம்மா வந்தாள் என்ற இந்த நாவலும். ஒரு அடர்ந்த கானகத்துக்குள் சிறுவன் ஒருவன் சென்றால் தன் பாலியத்தை எல்லாம் தொலைத்து பொறுப்புடைய ஒரு இளைஞனாக அவன் ஆகிவிடக்கூடும். பிரம்மாண்டமான கடலின் முன் ஒரு முதியவர் சென்று நின்றால் தன் வயது முழுவதையும் தொலைத்துவிட்டு சிறுவனாக மாறிவிட முடியும். காலாவதியானது வேத பாடசாலைதான். வேதமும் அது சார்ந்த மனிதர்களும் காலாவதி ஆவதே இல்லை. நம் நினைவுகளில் குறிப்பேடுகளாக என்றும் நிறைந்தே இருக்கிறார்கள். மனிதர்களின் சில இயல்புகள் காலந்தோறும் மாறுவதே இல்லை. அதுபோல இந்த கதை எதிர்காலத்தில் நடப்பது போல இருக்கலாம். இருப்பினும் இந்த கதையில் வரும் மனித உணர்வுகள், குறிப்பாக ஒரு மனிதனை தன் நண்பனாக துணையாக ஏற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய தயக்கம், அதன் விளைவாக அதை சார்ந்தே உருவாகியிருக்கும் பல தொழில்கள் நாம் இன்று கிட்டத்தட்ட பார்த்துவிட்ட ஒன்று. தவறு நேர்ந்து விடுமோ என்று அஞ்சி அஞ்சி எந்த செயலையும் செய்யாமல் பின்வாங்குவது இழிவானது என்பதை இந்த ஆசிரியர் இக்கற்பனை கதையின் மூலம் உணர்த்துகிறார். எதிர்காலத்தில் நிகழ்வதாக சித்தரிக்கப்பட்டு இருக்கும் இந்த கற்பனை கதை கற்பனையாகவே போகும் என்றே நம்புவோம். ஆனால் இதில் வரும் அந்த ஆள் மனம் காண்பித்தும் ஒரு சக மனிதனை ஏற்றுக்கொள்ள இருக்கும் தயக்கம் களையப்படாவிட்டால் அந்த எதிர்காலம் நிகழ்காலமாக வெகுகாலம் இல்லை.
நம்ம ஆஸ்திரேலியா.
படைத்தவர்
சங்கர் ஜெயபாண்டியன்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.